ஓம் ஸ்ரீநாதாதி குருத்ரயம் கணபதிம் பீடத்ரயம் வைரவம் சித்தௌகம் வடகத்ரயம் பதைவம் தூதீக்ரமம் மண்டலம் வீராம்யஷ்டசதசசக்தி நவகம் வீராவலி பஞ்சகம் ஸ்ரீமன்மாலினி மந்திர ராஜ சஹிதம் வந்தே குரோர் மண்டலம் சிந்தூராருண விக்ரஹாம் பிரணயனாம் மாணிக்க மௌளி புரத்தாரா நாயக சேகராம் மிதமுகீ மாபீரவக்ஷோருஹாம் பாணிக்யாமலிபூர்ணரத்னகடம் ரத்தோத்பலம் விப்ரதீம் சௌம்யாம் ரத்னகடஸ்த ரத்னசரணாம் த்யாயேஸ்வராமம்பிகாம். சகாமரமாவாணி கவ்யதக்ஷிணசேவிதா ஆதிசக்திரன்மேயாத்மா பரமா பாவனாக்ருதி அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனீ திவ்ய விக்ரஹா கீங்காரி கேவல குஹ்ய கைவல்ய பததாயினே. திரிபுரா திரிஜகத்வந்தியா திரிமூர்த்திஸ்தித கேட்சரே. அம்பாளுடைய வாக்தேவர் அருளிய சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்துல ரகசியநாம ஸ்தோத்திரத்துல இன்னைக்கு நம்ம 618வது நாம பரமா அப்படிங்கிற நாமாவை பார்க்கணும். இதற்கு முன்னால ஆதிசக்தி அமேயாத்மா எனக்கூடிய நாமாக்களை பார்த்தோம். அதற்கு முன்னால சதாமர ரமாவணி சவ்யதட்சிண சேவிதா மகாலட்சுமி தாயாரும் சரஸ்வதி தாயாரும் ரெண்டு பக்கத்திலையும் சாமர சேவையை பண்ணிட்டு அம்பாளுக்கு ராஜராஜேஸ்வரிக்கு தொண்டு பண்ணிட்டு புரிண்டு இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தோம். இப்படி முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடியதான வாக்பவ பீஜமும் காமராஜ பீஜமும் ரெண்டு சேர்ந்து மூணாவது கூட்டமா இருக்கக்கூடியதான சக்தி கூட்டத்தோட ஒன்னாக போறதுங்கிறது அர்த்தம். இப்படிப்பட்டதான ஒரு தத்துவத்தை சொன்ன பிறகு அம்பாளுக்கு அடுத்ததாக பரமா அப்படிங்கிற ஒரு நாமாவை இன்னைக்கு பார்க்க போறோம். பரமா அப்படின்னு பரம்பிரம்ம மாதி பரிச்சினத்தீதி பரமா சுத்த பிரம்மம் வேதாந்தங்கள்ல ஜீவனுடைய ஸ்வரூபமாக சொல்லியிருக்க அப்படிப்பட்டதான ஒரு ஜீவஸ்வரூபமா இருக்கக்கூடியதான அம்பாளுடைய தத்துவத்தை எடுத்து நமக்கு அளவிடப்பட்டு கொடுக்கற. ஏன்னா அந்த சுத்தமான ஸ்வரூபம் வாக்குக்கு மனசுக்கு எட்டாதது, வாங்மனோ அகோச்சரமாக இருக்க மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாததான அந்த பரம்பொருளை நமக்கு புரியும்படி பண்ற. அது எப்படி அதான் எட்டாதுன்னு சொல்லிவிட்டீங்க, அது எப்படி புரியும்படி பண்ற அப்படின்னு அதுக்கு சகுணமான ஒரு உபாதியை எடுத்துண்டு முழுமையாக பார்க்க முடியாத போனாலும் வேற இன்னோடு சேர்ந்தும் பொழுது பார்க்கலாம். ராகு கிரகத்தை நீங்க பார்க்க முடியுமோ? முடியாது. கேது கிரகத்தை பார்க்க முடியுமோ? முடியாது. ஆனா உபராக காலத்தில் உபராகம் என்ன? எக்லிப்ஸ். அன்னைக்கு கிரகணம் வரும். கிரகணத்து அன்னைக்கு சந்திரனை ராகுவோ கேதுவோ மறைக்கிறார். ராகு கிரஸ்திவா கரிந்து சந்திரோ மறைக்கிறார். அவன் மறைக்கும் பொழுது எது மறைக்கிறதோ அது கருப்பா தெரியறதா இல்லையா உங்களுக்கு? சந்திரன் முழுக்க வட்டமா இருந்தார். பௌர்ணமி இன்னைக்குதான் வரும் சந்திர கிரகணம், அமாவாசை இன்னைக்கு வராது, பௌர்ணமிக்கு தான் வரும். பௌர்ணமிக்கு சந்திர கிரகணம் முழுக்க முழு வட்டமா இருந்த கிரகணம் இந்த கிரகணம் ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரனை மறக்கிறதா இல்லையா? மறைக்கும் பொழுது மறக்கிறது ராகுவோ கேத்துவோ என்று தெரியறதா இல்லையா? கிரகணம் ஆன பிறகு அது தெரியலையே உங்களுக்கு கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? தானா தெரியாது, இன்னொரு பொருளுடைய சம்பந்தம் இருந்தால் தெரியும். அதான் உபாதியோட கூடிய அறியக்கூடியதான தன்மை அப்படிங்கிறது. அதே மாதிரி அம்பாள் என்ன பண்றாளா, வேதாந்தத்தில் இருக்கக்கூடியதான நிர்குணமான நிரவதிகமான ஒரு பிரம்மமானது சாதாரணமாக மனிதர்களால அறிய முடியாது. அதை அறிவிக்க பண்றதுக்காக, அறிவிக்கும்படி சொல்றதுக்காக தான் என்ன பண்ற, ஒரு உபாதியே ஒரு உருவத்தை எடுத்துட்டு இருக்க. இப்படிப்பட்டதான உருவத்தை எடுத்துட்டு அதை அளவிட்டு இந்த வரைக்கும் காட்டுங்க, இப்படி தெரியட்டும், அப்படின்னு தன்னுடைய விசித்திரமான சக்தியோட பண்றதுனால அம்பாளுக்கு பரமானது பரிச்சினத்தை மாதி அதை அளவிட்டு இந்த வடக்கும் தெரியுங்கோ அபரிமிதமான ஒரு சக்தி உங்களால பார்க்க முடியாது அனுபவிக்க முடியாது. இந்த அளவுக்கு காட்டடும் பிறகு அது தானா தெரியட்டும். நிர்விசேஷம் பரம் பிரம்மா அதை சாட்சாத்கர்த்தும் அனீஸ்வராக சாட்சாத்காரம் பண்ண முடியாதவர்கள் அவ என்ன பண்றா அந்த சமயத்துல உபாதியோட கூடி இருக்கக்கூடியதான பிரம்மத்தை பார்த்து மகிழ்ந்து அனுபவிக்கிறாளாம். அதற்கு பிறகு வசீகிருதே மனசேஷாம் சகுண பிரம்மசீலன சகுண பிரம்மத்தினுடைய ஒரு அனுகிரகத்தினால அவளுடைய மனசானது ஒன்றாக இருக்குமேயானால் ஏற்படுமேயானால் பிறகு ததேவ சாட்சாத் ஆயுர்வேத் ரூபம் அபேத உபாதி கல்பனம் எல்லா உபாதியும் நீக்கப்பட்டதான சுத்தமான பிரம்மஸ்வரூபம் அவளுக்கு தானா தெரியும் அப்படின்னு பரமா அப்படிங்கறத சொன்னார். பரஸ்ய சிவஸ்ய மா லட்சுமீர்வா அடுத்து நாம பரசிவனுடைய ஒரு சக்தி மான சக்தி லட்சுமி லட்சுமின்னா சக்தி அனுகிரகம் ஐஸ்வர்யம் மகத்துவம் இவைகள்ல பரசிவனுடைய சக்தி ஸ்வரூபமாக அம்பாள் இருக்காள். ஆகையால் பரமா யத்வா பரபிரம்மணோ ரூப சதுஷ்டம் அஸ்தி அம்பாளுக்கு பரபிரம்மத்துக்கு நாலு உருவங்கள் இருக்கு. அந்த நாலு உருவங்கள் என்னென்ன தஸ்மாத் பரமா உத்கிருஷ்டா ஆகையால் தான் அம்பாள் பரமா அதை விட வசதியானது. எப்படி ததுக்தம் விஷ்ணு புராணே இது விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்க பரஸ்ய பிரம்மணோ ரூபம் புருஷ பிரதமம் த்விஜாஹ யத்தா வ்யக்தே ததைவ அன்யே ரூபே காலஸ்ததா பரம் பிரதான புருஷ வ்யக்த காலானாம் பரமம் ஹிதயத் பஸ்யந்தி சூரய சுத்தம் தத்விஷ்ணோ பரமம் பதம். இப்படி இந்த தத்விஷ்ணோ பரமம் பதம்னு இருக்கு. இப்படி ஸ்லோகம் எழுதினா இதுக்கு வேத பாத ஸ்தவம்னு பேரு. வேதத்துல இருக்கக்கூடியதான ஒரு வாக்கியத்தை அந்த ஸ்லோகத்துல 1/4 ஒரு பாதத்துல எழுதினா வேத பாதஸ்தவம் பேர். ஆச்சாரியால் இது மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் எழுதியிருக்க. அதே போல விஷ்ணு புராணத்துல இருக்கு பரஸ்ய பிரம்மணோ ரூபம் பரமாத்மாவுடைய ரூபங்கள் நாலு. முதல் ரூபம் என்ன புருஷா அக்ஷரம் புருஷா அப்படின்னு சுத்த பிரம்ம தன்னுடைய ஸ்வரூபம் பிரதமம் திஜாக அது மாயையோட சேரும் பொழுது அதுக்கு அவ்யக்தமானது. அதே பிரம்மம் மாயையோட சேரும் பொழுது அதுக்கு அவ்யக்தம் ஈஸ்வரன் பேர். அங்கிருந்து கொஞ்சம் வெளியில வந்ததுன்னு வச்சுங்களேன் இதுக்கு மகத்தத்துவம்னு சொல்லுவேன் அல்லது ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லுவேன். அதுவும் விஸ்தாரமா ஆயிடுச்சுன்னா அதுக்கு விராட்டுன்னு பேர். பஞ்சீகரணம் பண்ணின பிறகே விராட்டுன்னு பேர். இப்படி சுத்த பிரம்மம்னு ஒண்ணு அதுல இருந்து வந்ததான ஒரு மாயையோட சேர்ந்தா அதுக்கே ஈஸ்வரன் பேரு. அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வந்த இரண்ய கர்ப்பர்னு பேரு பிராணம்னு பேரு உபனிஷத்துகள்ல. அதற்கு மேல விராட் இப்படி ஒரு சுரூபம் அதான் சொல்ற வியக்தா வியக்தே ததைவான்யே அடுத்தது வியக்த அவ்யக்தம் அதுக்கப்புறம் காலே ததா பரம் காலம்ங்கிற ஒரு சுரூபம் கடைசியில பிரதான புருஷ வியக்த காலானாம் பிரதான அவ்யக்தம் புருஷ பரமாத்மா வியக்தம் விராட் காலானாம் பரமம் ஹியத் பசியந்தி சூரய சுத்தம் இதுதான் சூரியா ஞானிகள் சுத்தமாக நினைக்கிறார்கள். தத்விஷ்ணோ பரமம் பதம் இதுதான் தத்விஷ்ணோ பரமம் பதம்னு சொல்றது. பிரதான புருஷ வியக்த காலாஸ்து பிரவிபாகத பிரதானம் புருஷன் அப்படி காலம் இவைகள்லாம் வியக்த காலங்கள் பிரிச்சு பிரிச்சு இருக்கிற ரூபங்கள் ஸ்திதி சர்க்க அந்த வியக்தி சத்பாவஹேதவா இதான் உலகத்தினுடைய ஸ்திதி காப்பாத்துற நில சர்க்கம் உண்டு பண்ணக்கூடியதான நில அந்தம் பிடிக்கிற நில ஜனங்கள்ல இருக்கக்கூடியதான நிலை அப்படின்னு பரமா அது வரைக்கும் பார்த்து அதற்கு பிறகு பாவன ஆக்ருதி அடுத்தது அம்பாளுடைய ஆக்ருதி உருவம். இந்த உருவமே மனுஷால தூய்மையாக்குறது பாவனமான ஒரு ஆக்ருதிய கொடுக்கறது பாவனாக்ருதி. மனுஷனுக்கு பாவனமான ஒரு ஆக்ருதி கொடுக்கணும்னா பாவன தூய்மையாக்க கூடியதான உருவம் அம்பாளுக்கு இருக்கு. உருவத்தை பார்த்தாலே பொருள், அம்பாளை தர்சனம் பண்ணினாலே பொருள், அம்பாளுடைய விக்கிரகத்தை உங்க மனசுல நினைச்சா பொருள். சதுர்புஜே சந்த கலாவதே குஜோன்மதே குங்குமராகசோனே புன்றேக்கு பாசாங்குஜ புஷ்பபாண ஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதா அருணாம் கருணா தரங்கிதாட்சிம் ஹிருத பாசாங்குஜ புஷ்பபாண சாபம் அணிமாதிராமதாமயூகை அகமித்யேவ விபாவனே பவானிம் அப்படின்னு அம்பாளுடைய உருவத்தை மனசால நினைச்சா போறும். சிவகாமின்னு சொல்ல போற அவர சிவனையே நினைத்து கொண்டிருக்காள், சிவன் அவளையே நினைத்து கொண்டிருக்க, அதாவது சிவகாமி. சிவகாமின்னு என்ன, சிவம் காமயதே சிவகாமி, சிவகா யாம் காமயதே சா சிவகாமி, இப்படி ரெண்டு விதமாகவும் அர்த்தம். அப்படி அந்த அவளுடைய ஸ்வரூபம், அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் இருக்கு பத்தல, அத நீங்க மனசால நினைச்சாலே உங்க மனசில் இருக்கக்கூடியதான பாபங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எஞ்சிவிடும். அதனால பாவனி பாவயித்ரி ஆக்ருதி சரீரம் ஒண்ணு, அது மட்டும் இல்ல சரித்திரம். அடுத்தது என்ன, சரித்திரம் அம்பாளுடைய நடத்தை. எப்படி கண்டாசுரனை கொன்ன, சும்பனு சும்பாளை கொன்ன, துர்காதேவியா இருந்தா, காத்யாயனியானா, பல உருவங்களை எடுத்துட்டு இருக்கா. அந்த அம்பாளுக்கு ரத்த ரத்த தந்திக்கான்னு பேரு, ஒவ்வொரு சமயத்துல தீமான்னு ஒரு பேரு. அந்தந்த உருவத்தை எடுத்துனா அந்தந்த ஸ்வரூபத்தை, எந்த உருவத்தை நீங்க எடுத்தாலும் சகல மங்களத்தையும் கொடுக்கக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் அம்பாளுக்கு பாவனாக்ருதி, இது இன்னதுன்னு சொல்ல முடியாதான உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபமா இருக்கிறதுனால பரமா பாவர் சாரித்ரம் ஒண்ணு. ஞானம் வா, அடுத்தது உயர்ந்ததான ஒரு ஞானம். எந்த ஞானம் மனுஷர்களுக்கு நிஜமாக ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறதோ, உயர்ந்ததான ஒரு நிலையை கொடுக்கறதோ, பரம பவித்திரமாக இருக்கும் அது. நகி ஞானேன சதுசம் பவித்ரம் இஹ வித்யதே யத்ஸ்வயம் சம்சய சித்தா காலேனாத்மனி விந்ததி அப்படின்னு. ஞானத்தை விட தூய்மையான பொருள் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அந்த ஆத்ம ஜானம் இருக்க வேதாந்தோதிக்கமான ஒரு ஜானம், உபனிஷத்துகள் சொல்லக்கூடியதான அந்த ஞானம் இருக்க, அந்த ஞானத்தை விட உயர்ந்ததான பதார்த்தம், தூய்மையாக்கக்கூடியதான பதார்த்தம் ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஞான வடிவமா இருக்க ஆகையால் அம்பாளுக்கு பாவனாக்ருதி. இதத்தான் சொல்லும் பொழுது ததாசியவல்ய ஸ்மிருதி பூதாத்மன தபஸ்வி தபோ விஜய புத்தேர் ஞானம் விசோதனம் க்ஷேத்ரஜ்ஞஸ்ய ஈஸ்வர ஜ்ஞானாத் விசுத்தி பரமாமதா பூதாத்மனா. இந்த ஜீவனுக்கு பஞ்சபூதங்களே ஒரு சரீரமாக உள்ள இந்த ஜீவனுக்கு வித்யே புத்தி புத்தேர் ஞானம் ஞானம். இந்த உபநிடத்துகள் சொல்லக்கூடியதான ஆத்ம தத்துவ ஞானம், அது விசோதனம் புத்தேர் விசோதனம். இத கேட்க கேட்க உங்க புத்தியில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான பாபங்கள்லாம் போறோம், தெரியாது. மனசுல எண்ணிக்கை சேர்த்திருக்கோம் பாபம், தெரியாது. கோட்டி கோட்டி வருஷங்களாக ஜென்மாக்களாக சேர்த்து வச்சிருக்கோம் பாபத்தை. அந்த பாபத்தை போக்கக்கூடியது எது, இந்த ஞானம் தான். இந்த ஞானமானது என்ன பண்றது, ததிகம உத்தர பூர்வாக யோகோ அஸ்லேஷ விநாசோ. அன்னைக்கு நீங்க எந்த கடமை அறிந்தீங்களோ அந்த கடமே கோடி கோடி ஜென்மாக்கள்ல பண்ணின அத்தான சஞ்சித கர்மாவும் போயிடுதான். ததிகம உத்தர பூர்வாக யோகோ அஸ்லேஷ விநாசோ. பூர்வாக யோகோ விநாசா, எத்தனையோ கோடி ஜென்மாக்கள்ல மனசுல சேர்ந்து சேர்ந்து இருந்த பாபம் எல்லாம் பார்த்தேடா அழிஞ்சு போயிடுச்சு. என்ன பண்ணிட்டு, ஞான அக்னி பஸ்மசாத் குருதே அர்ஜுனா, எல்லாத்தையும் பஸ்மவா கீத்து. சரி, ஏதோ ஒரு 40 வயசுல ஞானம் வந்ததுன்னு வச்சுப்போமே, இல்ல இன்னைக்கே உங்களுக்கு ஞானம் வந்துருது, இன்னும் ஒரு 30-40 வருஷம் உயிரோட இருக்க பாருங்க, அது வரைக்கும் தப்பு பண்ணினா என்ன சார் பண்றது. இந்த கங்கையில குளிச்சா எல்லாம் பம்பு போயிடுதுன்னா, வெளியில இருந்தாலும் 2 வருஷம் வச்சோம், திரும்பி பாபம் வந்து அப்படி வருவா. இனிமேல நீங்க பண்ண கூடியதான பாபம் உங்களை ஒட்டாது, புண்ணியமும் ஒட்டாது, பாபம் ஒட்டாது, பாவம் ஒட்டான். என்ன சுவாமி, உங்க மனசுல அது ஒட்டும் தன்மை போயிடுது. அதனால விவகாரம் என்னாச்சு, எல்லாம் பழைய பாபங்கள்லாம் எரிஞ்சு போச்சு. ஞானாக்னி தக்க கர்மானம், ஞானம் எனக்குடையதான நெருப்புனால பொசுக்கப்பட்டதான கர்மாக்களை உடையவன். கர்மாக்கள் பழைய கர்மாக்கள் போயிடும், புதுசா இருக்கிற கர்மா அதுல ஒட்டினா ஒட்டுறது இல்ல, தானா கீழே விழுந்துருக்கு. பிராரப்த கர்மா அங்க இல்ல, அதனால வெளியில விழுந்துருக்கு. அது எத்தனை நாள் இருக்குமோ அத்தனை நாள் வேலை செஞ்சுட்டு அதுவும் போயிடும். விவகாரம் என்னடா, இனிமேல அடுத்த ஜென்மா கிடையாது. அடுத்த ஜென்ம கர்மா இருந்தா தானே ஜென்மாவை கொடுக்க முடியும், கர்மா இல்ல ஜென்மா இல்லைன்னு என்னடா, ஒரு துன்பமும் இல்லை. அவ்வளவு நம்ம நினைக்கலாம், அப்படி பிறந்தா நன்னா இருக்கு, இப்படி எப்படி பிறந்தாலும் கஷ்டம் இருக்கத்தான் இருக்கு. ஆனா பிறந்தாலும் கஷ்டம், பெண்ணா பிறந்தாலும் கஷ்டம், பணக்காரனா பிறந்தாலும் கஷ்டம், ஏழையா பிறந்தாலும் கஷ்டம். சரீரம்னு இருந்தா ஏதாவது வழி வந்துட்டு தான் இருக்கும், என்ன பண்றது. ஆகையால் ஒரு நிலையும் ஒரு துன்பமும் இல்லாத நிலைய பரமானந்த நிலையை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம். ஆகையால் தான் இங்க நான் என்ன சொன்னேன், பவித்ரம் பூதாத்மனோ வித்யே புத்தேர் ஞானம் விசோதனம். இந்த ஞானமானது புத்தேர் விசோதனம், புத்தி அப்படியே சோதிக்கிறது. புத்தியில இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களையும் அந்த பாபங்களையும் அழிச்சு விடுறது. கேத்ரஜ்ஞஸ்ய ஈஸ்வர ஞானாது, அது என்ன ஞானம் சுவாமி, கேத்ரஜ்ஞஸ்ய ஈஸ்வர ஞானாது, கேத்ரஜ்ஞனுக்கு ஈஸ்வர ஞானாது. ஈஸ்வர ஞானம்னு மாயா சம்பந்தமான ஞானம். இது கொடுத்தா என்ன ஆகும், மாய தானா விட்டு போச்சு. ஞாபகம் வச்சுக்கணும், வேதாந்தத்துல சுத்த பிரம்ம ஜானம்னு சொல்றோம், இங்க ஈஸ்வர ஜானம்னு ஏன் சொல்றேன், உபாசனா பிரகரணம் ஈஸ்வர பரியந்தம். எப்பொழுது ஈஸ்வர அனுகிரகம் வருதோ அப்பொழுது அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்கார், அந்த மாய இவங்கள்ட்ட அழித்து விடுகிறார். எப்படி தெய்வி கேட்டா குடமயி மம மாயா துரத்யா மாமே வய பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தே. என்ன சார், ஈஸ்வரனை தெரிஞ்சுடா மோட்சமான, ஈஸ்வரனை தெரிஞ்சுடா ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தினால என்ன பண்ணிவிட்டார், மாய அகற்றி விட்டார். எப்ப மாய போச்சு, இது மேல உங்களுக்கு ஒண்ணு இது எப்படி கிரம முக்தி, இது பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மலோகத்துல இருக்க எல்லா விதமான அந்த ஞானத்தை கொடுத்து எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கி மறுபடியும் இவனுக்கு மாயா சம்பந்தம் வராத நிலைய போடுறான். அதனால்தான் மாமேவ ஏப்ரபத்யந்தே மாயாமே தாம் தரந்துட்டே. யாருக்கு மாய போகணும்னு மாய நமஸ்காரம் பண்ணாதியோ, என்ன நமஸ்காரம் பண்ணல, இந்த பாதத்தை பிடிங்கோ அப்படின்னு குஞ்சித்த பாதத்தை காமிக்கிறேன், இந்த பாதத்தை முடிங்க, இங்கதான் விவகாரம் எல்லாம் இருக்கு, இத நீங்க பார்த்தீங்கன்னா இத சாட்சாத்காரம் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாத அனுகிரகத்தினால உங்களுக்கு ஞானம் வரும், ஞானத்தினால எல்லாம் போயிடும் அப்படின்னு உயர்ந்ததான தன்னோட ஸ்வரூபத்தை ராமாஹோர் தேவீம் திருஹிண கிருஹிணீம் ஆகமவித ஹரே பத்னீம் பத்மாம் ஹரதரீம் அத்ருதனயாம் துரியா காபித்வம் துரதிகம நித்தியம மகிமா துரியா காபித்வம். அம்மா என்னதுன்னு சொல்ல தெரியலையா உங்களுக்கு, துரியா மாண்டோக்கியபுரத்துல அகாரம் உகாரம் மகாரம் சொல்லி அதுக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்கான், அது என்ன துரியா நாலாவதுங்கிறது. நாலாவதுன்னு என்ன, புகையில இல்ல, நாலாவதுன்னு என்ன, அவ ஏதோ கணக்கு பண்ணிட்டு நாலாவதுங்கிற. இங்க நாலாவதுன்னு என்ன அர்த்தம், ஜாக்ரத் ஸ்வப்னம் சுஷுப்தி, அதுல இருக்கக்கூடியதான விராட்டு தைரசம் பிராக்யம் அதுக்கு மேல இருக்கிறது. துரியா துரியா காபித்வம் என்னதுன்னு சொல்ல தெரியலையா எனக்கு, என்ன அதுக்கு பேர் ஒண்ணும் இல்லையே. துரதிகம நிச்சயம மகிமா, அந்த மகிமையை யாரால அறிய முடியும், அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபமா தாங்கள் இருக்கேள் அப்படின்னு. மகா மாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷி, அங்கதான் ஆன்சர் இருக்கு. மகா மாயையா இருந்து கொண்டு உலகத்தை ஆட்டி வச்சுட்டு இருக்காங்க. அந்த அம்பாளை சரணாகதி பண்ணா சிவனுடைய பாதத்தை கட்டுவா, அதனாலதான் சிவஞான பிரதாயினி. அந்த சிவஞானம் பரம மங்களமான ஒரு ஞானம். ஸ்வஸ்ரேயதம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுபம், சிவாங்கிற பதத்துக்கு மங்களம்னு அர்த்தமா. ஸ்ருதே சகல கல்யாண பாஜனம் எத்திர ஜாயத்தே புருஷஸ்தமஜம் நித்யம் ரஜாமி சரணம் ஹரிம். இது கேட்டா போதும் தினந்தோறும் சந்தோஷம், அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் நமக்கு அம்பாள் காட்டுகிறாங்கிற ஸ்வரூபத்தினால் அம்பாளுக்கு பாவனாக்கிருதி, அம்பாளுடைய அனுகிரகம் என்னதுன்னு சொல்ல முடியாது. மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதான ஒரு ஸ்வரூபம், ஆசை கடலில் அகப்பற்று அருளற்ற அந்தகனை பாசத்தில் அல்லற்பட. இந்த ஆசைங்கிற ஒரு கடல் இருக்கு பார்த்தீங்களா, சம்சார சமுத்திரம். எப்ப பார்த்தாலும் ஆசை, அது வேணும் இது வேணும், என்னைக்கு போச்சு ஆசை. சில சின்ன வயசுல பொம்மை மேல ஆசை இருந்தது, அதுக்கப்புறம் அந்த ஆசை போன பிறகு நமக்கு கட்ட மேல ஆசை வந்தது, அதுக்கு மேல போச்சு பெண்ணு மேல ஆசை வந்தது, கல்யாணமும் ஆச்சு குழந்தை வேணும்னு ஆசை வந்தது, அதுக்கப்புறம் காசு மேல ஆசை எப்பொழுதும் வந்துட்டே இருக்கு, அது மட்டும் பண்ணல, அதுக்கப்புறம் புகழ் மேல ஆசை வந்தது, கடைசியில என்னைக்கு போவோமான்னு அதுலயும் மரணத்துக்கு மேலயும் ஆசை வந்துடுது. ஏன்னா உடம்பு அவ்வளவு வியாதி இருக்கு, எல்லா வியாதியும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கு, என்னத்தான் பண்ணுவா பாபா. ஆசை இல்லாத நிலையா இருக்காது இருக்கா இல்லையே. ஆசை கடலில் அகப்பட்டு அருளட்ட அந்த கண் கைப்பாசத்தில் அருள் இல்ல அவருக்கு, யாருக்கு, யமதர்மராஜாவுக்கு. யாரா இருந்தாலும் அந்த சமயத்துல போட்டுருவார், அவ்வளவுதான். மார்க்கண்டனையா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், சிவனை புடிச்சுட்டு இருக்க சிவனோட இருக்கிறேங்கிறார் அவர். அப்புறம் உத வாங்கிட்டார், அது வேற என்ன பண்றதுன்னு. அதனால அவருக்கு என்ன, அருளற்ற அந்த கண் கை பாசத்தினால் அல்லற்பட்டு இருந்தேனை நின் பாதமெனும் வாசக்கமலம். என்னைக்கோ ஒரு குருநாதர் எப்படி கிடைச்சார்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியும், ஒரு ஞாபகமும் இல்ல, எப்படி அவர் மீட் பண்ணினோம் என்ன ஏதுன்னு தெரியாது. அவர் என்ன பண்ணினார், வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்துக் கொண்ட ஏதோ ஒரு குருபாதக்கார் ஒரு மந்திரம் சொன்னாராம், தயவு மேல் வைத்துக் கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்தை அப்படின்னு இந்த பரமேஸ்வருடைய இடது பாகத்தில் இருந்துருக்கே அம்மா, அப்படிப்பட்டதான் நீங்க பண்ண அனுகிரகம் சொல்ல முடியுமா, பரமா பாவனாக்கிருதி, அப்படி அற்புதமாக பாவனாக்கிருதிங்கிறத பார்த்தோம். அடுத்தது அநேகோ பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரக, கோட்டி கோட்டி பிரம்மாண்டங்கள் ஒன்னு ரெண்டும் கிடையாது. ஈட்சண சிருஷ்டியண்ட கோட்டி, திருஷதியில சொல்லும் பொழுது வெறும் பாத்தத்தினாலேயே சிருஷ்டியண்ட கோட்டி, கோட்டி கோட்டி சிருஷ்டிகளை பண்ணிட்டே இருக்காம, அப்படிப்பட்டதா நானாமா. அதே போலயே இந்த பரமா பாவனாக்கிருத்தின்னு சொன்னேன் பாத்தீங்களா, இதையும் மேல சொல்லும் பொழுது புண்ணிய சிரவண கேத்தனா, புண்ணிய கீர்த்தி புண்ணிய லப்யா, புண்ணிய கீர்த்தி அம்பாண்டிய கீர்த்திய கேட்டாலே புண்ணியமா, அப்படிப்பட்டதான். இதே நாம நாலஞ்சு தினம் வார்த்தைகள் அவளும் சுத்தி சுத்தி பாக்கிற ஏதுதான் அந்த ஸ்வரூபத்தை எப்படி சொல்றத, இந்த ஜென்மாவில உங்க மனசுல அப்படியே பதியணும் அப்படின்னு விசேஷமாக சொன்ன நாமாக்கள். அடுத்தது அநேக கோட்டி பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரஹா, இது பார்த்தோம். அடுத்த நாம அப்படி வருது, ஏதன் மத்தியில போன கலையில அப்படின்னு ஒரு 30 நாமாக்கு முன்னால சுமேரு முதல்ல ஆரம்பிச்சு சுமேரு மத்திய சுங்கத்தா ஸ்ரீமன் நகர நாயிகா அப்படிங்கிற நாமாவை பார்த்தோம். அதுக்கு முன்னால திரிகோண அந்தர தீபிகா அப்படிங்கிற ஒரு நாம பார்த்தோம். இப்படி இந்த ரெண்டு நாமாக்கள் நான் முன்னால அதனுடைய அர்த்தங்கள்லாம் பார்த்தாச்சு. ஆனா இங்க ஒரு விசேஷம் இருக்கு, அதுக்குள்ளேயே மாயா மதுமதி மகி அப்படின்னு இன்னொரு நாமால மதுமதினு பார்த்தோம். இந்த மது வித்யன்னு இருக்கு பார்த்தீங்கள, இந்த மது வித்யங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு வித்யா. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற உபாசனங்கள்ல மூணு உபாசனங்கள் அனுஷ்டானத்துல இருக்கு. என்னது, மதுமதி வித்யாங்கிறது ஒரு மது வித்யங்கிறது அனுஷ்டானத்துல இருக்கு, வைஸ்வானர வித்யன்னு ஒன்னு அனுஷ்டானத்துல இருக்கு, அதே மாதிரியே தஹர வித்யன்னு ஒன்னு அனுஷ்டானம். இதுல மது வித்யா தஹர வித்யா அம்பாளுடைய வித்யைகள், அம்பாளுடைய வித்யைகள்னா அம்பாளுடைய உபாசனம் ஸ்ரீ வித்ய உபாசனம் சொல்றாங்க, இதுதான் இந்த தஹர வித்யா. இந்த தஹர வித்யைய சொல்லும் பொழுது நம்ம இதயத்துக்குள்ள நாதியிலிருந்து 12 அங்குலம், இந்த அண்ணு அங்குலம்னு நான் சொன்னேன், பழைய மாதிரி நீங்க ஸ்கேல் வச்சிருந்த அங்குலத்தை கொடுக்கூடாது, இது 4 வர கட்ட இப்படி, இது மாதிரி 3, இது 4 வர 4 அங்குலம், அதனால நாதியில இருந்து ஆரம்பிச்சோட கரெக்டா அங்கிருந்து இதயத்துக்கு நடுவில் வரும், மறுபடியும் அங்கிருந்து ஆரம்பிச்சோட இந்த கழுத்து கிட்ட வரும். இப்படி சரியா வரக்கூடிய நடுவுல நீலத மத்தியத்தாஜல்லே கேவபாஸ்வரா அப்படின்னு அந்த இதயம் இதயத்தினுடைய நுனியில அங்கிருந்து விஜுல்லே கேவபாஸ்வரா ஒரு வெளிச்சம் எப்படி இருக்க, ஒரு மெல்லிச தீபகலிக்க மாதிரி இருக்கு. அதனுடைய நுனியில பார்வதி பரமேஸ்வரால் இருக்க அங்க அப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அங்கேதான் சொல்றதோ அதே தான் இங்க சொல்றது. அப்படி கீழே தொங்கிட்டு இருக்க நீங்க சொன்னா மேல வரும், அப்படியே அந்த மலர் பாதி மலரும் அதுக்குள்ள இருந்து அந்த ஸ்வரூபம் வரும். அந்த இதயத்துக்கு மேல இருக்கக்கூடியதார ஸ்வரூபத்துல பாக்கணும். இவைகள்லாம் அதுக்கப்புறம் குருநாதர்கிட்ட கேட்டது எடுத்துக்கணும். இதுதான் தஹரோபாசனம். அந்த தஹர வித்யா பிரகாசிக்காங்கிற இடத்துல விஸ்தாரமா அது அன்னைக்கு பார்த்துக்கிட்டோம். மறுபடியும் அது சொல்ல வேண்டாம். ஒரு ரெண்டு கிளாஸ்ல பார்த்தோம் வரிசையா. இது ஒரு உபாசனம், ஸ்ரீ வித்யோபாசனம்னு சொல்லிட்டு ஒரு விதமாக இப்ப இருக்கு. அத தஹராகாச ரூபணிங்கிற நாமாவில சொல்லியாச்சு. அதே விதமாக வைஸ்வானர வித்யான் இருக்கு பார்த்தல, அதம் பூபாத உயர்ச்சியாபிர்வீரசுரநிலச்சந்திரசூரியஉதநேத்ரே கர்ணாவாசாசிரோத்யவுர்த அப்படின்னு ஆரம்பிச்சு விஸ்வதாசநாமத்துல அதை படிச்சுருக்கல். அத விஸ்வரூபாகரணே ஸ்வபந்தி தைஜசாத்மிகா அப்படிங்கிற நாமாவில அதை சொல்லியிருக்கேன். விஸ்வரூப உபாசனம் தான் விஷ்ணு உபாசனா, வைஸ்வானர உபாசனம் இன்னும் பண்ணிட்டு இருக்க. இந்த மாயா மதுமதி மகீன மது வித்யா இருக்க பார்த்தா, இந்த மது வித்யில கொஞ்சம் விசேஷம் என்ன இருக்குன்னா, இந்த மது வித்யை பத்தி சொல்லும் பொழுது எப்படி உபாசனம் பண்ணணும்ங்கறதெல்லாம் அங்க சொல்லியிருக்க. இதுக்கு அட்டண்டா இத புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில விசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது உபனிஷத்துல கிரகிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆச்சாரியால் என்ன பண்ணிருக்கார், இந்த உபநிஷத்துல சொல்லிருக்க கூடியதான அம்சமானது புராணங்களுக்கு விருத்தமா இருக்கு. புராணத்துல சொன்ன மாதிரி இல்லாமல் விருத்தமா இருக்கு. இருந்தாலும் இத சரி பண்ணி இருக்கார் திராவிட சிசு திராவிடாச்சாரியர் சொல்லிருக்கார். திராவிடாச்சாரியர் யாரு தெரியுமா, திருஞான சம்பந்தர். அவர் சொல்லியிருக்கார், அவர் சொன்னதான ஒரு அம்சத்தை ஆச்சாரியால் எடுத்து சொல்லியிருக்கார். சாந்தோக்கியோபன இடத்துல மூணாவது அத்தியாயம் பத்தாவது கண்டத்துல அந்த ஒரு ஸ்வரூபம் அன்னைக்கு சொல்ல வேண்டியிருந்தது. அன்னைக்கு சாதாரணமா சொன்னேன். ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே சூரியன் பல திக்குகள்ல தனித்தனியாக வருகிறார் தோடுகிறார்னு சொல்லியிருக்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அது எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு அத புரியறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறோம். குரு அனுகிரகத்தினால புரியட்டும்னு இப்ப பாப்போம். அடுத்ததாக பாருங்க, இந்த மது வித்யை சொல்லும் பொழுது இந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் மது வித்யில இப்படி இருக்கு. எப்படி அங்கே புருஷனா சொல்லும் பொழுது சசங்க சக்கரம் சகனீட குண்டலம் சமீத வஸ்திரம் சரசை நுகைக்கடம்னு எப்படி சொல்றேனோ, நான்கு கைகள்லயும் சங்கம் சக்கரம் கதா பத்மம்னு எப்படி சொல்லிட்டு இருக்கோ, அதே விதமாக இந்த வித்தியில பாசம் அங்குஷம் இச்சு கண்டம் அதே போல இச்சு வில்லு பஞ்சபானங்கள் இப்படிப்பட்டதான பானஸ்வரூபமா இருக்கு. இந்த ஸ்வரூபமானது எங்க இருக்கு தெரியுமா, பானுமண்டல மத்தியஸ்தா பைரவே பகமாரிணி அப்படின்னு சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்க. இந்த சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம், இந்த ஸ்வரூபம் இது யோகிகளுக்கு தான் தெரியும். ஏஷோ அந்தரக்ஷணி புருஷோ திருஷ்டிவேஷோ அந்தராதித்ய புருஷோ திருஷ்யதே அப்படின்னு அந்தராதித்ய சூரியனிடத்து சூரியனுக்கு நடுவுல புருஷோ திருஷ்யதே ஹிரண்யஸ்வத்ரோ ஹிரண்யகேசஹ ஆப்ரணகாத்வசுவர்ணா தங்க கலர்ல இருக்காளாம். சொர்ண காமாட்சி அதே மாதிரி தங்க கலர்ல இருக்காளாம். ஹிரண்யஸ்வத்ரோ ஹிரண்யகேசஹ ஆப்ரணகா சர்வயேவ சுவர்ணஹா தஸ்யேதா கப்யாசம் புண்டலீகமேவ அக்ஷிணி சஸ்ய உதிதி நாமா இப்படி எல்லாம் உபனிஷத்துகள் சொல்றோம் இருக்க. இப்ப இந்த ஒரு ஸ்வரூபமானது யோகிகளுக்கு தெரியறது, யோகிகள்னா உபாசகர் தீர்கோபாசகாலுக்கு இந்த ஸ்வரூபம் தெரியறதுன்னு தீர்மானம் பண்ணி சொல்லியாச்சு சூத்திர பாஷ்யங்கள்ல படிச்சிருக்கு. இப்ப அதே ஸ்வரூபத்தை நீங்க எப்படி உபாசனம் பண்ணணும் நான் சொல்லிருக்கேன். ஞானிகளுக்கு தெரியறத உபாசனம் பண்ணினா உங்களை நீங்களும் இந்த ஜென்மாவில பார்க்கலாம் என்கிறது தெரியும். இப்ப அந்த ஸ்வரூபத்தை சொல்றதுக்காக இந்த சூரிய பகவானை நம்ம என்ன சொல்றது, அயம் இங்க இருக்கக்கூடியதான சூரியன் அயம் ஆதித்யோ சர்வ மது அப்படின்னு மேல சொல்லிருக்க. இப்ப மேல பார்ப்போம் அடுத்து சொல்லு. இப்ப இந்த சூரிய பகவான் இப்படி இருக்கார், இந்த சூரிய பகவான் இருக்காரு இவர் எப்படி இருக்கார், முழுமையாக சிவந்ததான ஒரு வர்ணத்துல இருந்துட்டு இருக்கார். சூரியன் உதிக்கிற காலத்துல லைட்டா இருக்கார், ஆனா கொஞ்சம் வளர வளர அது எல்லோ கலர் ஆறதுக்கு முன்னால இந்த அளவுக்கு சிவப்ப இருக்கு. இவர் அயம் சூர்யா திரஷ்டி ஜௌரேவ திரஷ்டி நவம்சா. இந்த ஆகாசம் இருக்க, இந்த ஆகாசத்துல மேல் லோகம் இருக்க, அந்த மேல் லோகமானது திரஷ்டி நவம்சம். இந்த சூரியன் தான் மதுன்ட்டார். சூரியன் தான் மது, மதுன்னா மதுமதியான அம்பாள் அதுக்குள்ள இருக்கிறதுனால சூரியனுக்கு என்ன பேர் வச்சு தேன். சூரியன் அதான் மது வித்யான்னு பேர். இந்த மது வித்யா சூரியனுக்கு தேனு வச்சிருக்கான். இந்த தேனானது எங்க கிடைக்கிறது? தேனடையில கிடைக்கிறது. தேனடையில இந்த வண்டுகள் எல்லாம் அத தேனை கொண்டு வந்து வைக்கிறது. இந்த தேனை கொண்டு வந்து வைக்கிறது பாத்தீங்களா, அந்த தேனடை எங்க இருக்குன்னா அதுல மூங்கில் இருக்கு பாத்தீங்களா, மூங்கிலோ ஒரு மரமோ அந்த இடத்துல அதுக்கு அடைய கட்டும். அந்த இதெல்லாம் அதுல இருந்து என்ன பண்ணா அன்னிக்கு அந்தந்த புட்பங்கள்ல இருந்து நிறைய தேனத்தான பருகி பிறகு அந்த மிச்சத்தை கொண்டு வந்து இங்க வைக்கிறது. அதனாலதான் சுவாமிக்கு நீங்க கொடுக்கற காலத்துல எல்லாத்த விட தேனுக்கு ரொம்ப விசேஷம், தேன அபிஷேகத்துக்கு விசேஷம். ஏன் தெரியுமோண்ணா, மற்ற எல்லாம் பாலுன்னா பசுமாட்டுல இருந்து கொஞ்சம் கொண்டு வந்துருவேன், அதுக்கு திருப்தி ஏற்படல. கண்ணுக்குட்டிக்கு முழுமையாக கொடுத்துட்டு அப்புறமா வாங்கிட்டு வரேன். நீங்க கண்ணுக்குட்டியும் ஏதோ கொஞ்சம் குடிக்க சொல்றேன், எதுக்குன்னா பால் வரத்துக்காக, அவ்வளவுதான். மீதி பால நீங்க எடுத்துருங்கள். திருப்தி ஆன பிறகு வர பொருள் இல்ல அது. ஆனா இந்த தேன் எப்படி தான் நித்திய திருப்தமான பிறகுதான் கொண்டு கொடுக்கறது. வண்டுகள்லாம் என்ன பண்ணும், முதல்ல ஒவ்வொரு புஷ்பமா அதுல பருகி பருகி அது வயர் ரொம்ப பிறகு ஒரு நாளைக்கு நம்மளால சம்பாதிக்க முடியல, என்ன பண்றதுன்னு சேவிங் ஃபார் தி ரெய்னி டேங்கிற பதில அதே மாதிரி கொண்டு வந்து அதை தேனடையில வைக்கிறது. சோ இந்த தேனடையில வைக்கக்கூடியதான தேனானது எப்படி தான் திருப்தி அடைஞ்சு அதற்கு பிறகு கொடுக்கக்கூடியது. ஆகையால் தான் இப்படிப்பட்டதான ஒரு தேனு நான் எதை சொல்கிறேனோ இது திருப்தியை கொடுக்கக்கூடியதான பதார்த்தம். சோ பகவானுக்கு தேனால் அபிஷேகம் பண்ணேன்னா அம்பாளுக்கு தேனால் அபிஷேகம் பண்ணேன், பரமேஸ்வரனுக்கு தேனால் அபிஷேகம் பண்ணேன், அடுத்த ஜென்மால நல்ல சங்கீத ஞானம் வரும் சார். வராத போனா உங்க மோட்சம் கிடையாது சொல்லிட்டேன். சங்கீத ஞான விஹீனனுக்கு மோட்சமும் கலதே அப்படின்னு தியாகர் பாட்டிருக்க. என்ன ராகம் தெரியுமா, சாரமதி. அந்த ராகத்துக்கே பேர் சரியான சாரமான புத்தி உள்ளவன். சங்கீத ஞானத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு, அது வச்சு. ஆனா ஏன் சொல்லும், சங்கீதம்னா நன்றாக பாடுதல் அர்த்தம், பாட்டுன்னு அர்த்தம் வேண்டாம், ஒழுங்கா சொல்றது. அந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுமோ, எந்த விதமாக சொல்லணுமோ, குருகிட்ட கேட்டு தெரிஞ்சுண்டு, நானே தப்பா சொல்றேன்னா இத பாருங்கன்னு சொல்லி தெரிஞ்சுண்டு சொல்றது. அதான் சம்யக்கீதம் சங்கீதம். அப்படி சரிகம பதிரி வந்தா வரட்டும், எல்லாம் ஜன்மாந்தத்துல சிவார்ச்சன பலம். அந்த பரமேஸ்வரனுக்கு அந்த தேனால் அபிஷேகம் பண்ணினா வரக்கூடியதான பலம். அந்த தேனுக்கு இவ்வளவு மதிப்பு இருக்க, இந்த தேன் இருக்க பார்த்தீங்களா, இது என்னது சூரியன். அந்த தேனடையானது எங்க இருக்கு, அதை கட்டக்கூடியதான கொம்பு எங்க இருக்கு, இந்த ஹரிசர் ஹொரைசர் இந்த ஆகாசத்து அதுல இந்த சூரியன் இருக்கிறதுல இதுக்குள்ள தேனடைக்குள்ள நாடிகள்லாம் இருக்கு. நாடிகள் நரம்புகள். அந்த நரம்புகள் சத்திய மரீகையேவ நாட்யா. அந்த தேனடைக்குள்ள இருக்கக்கூடியதான கிரணங்கள் இருக்க பார்த்தா, அந்த கிரணங்கள் தான் இங்க நடுவில் இருக்கக்கூடியதான நரம்புகள், பார்ட்டிஷன்ஸ் வச்சிருக்க. நரம்புன்னு வேற ஏதோ நினைக்கப்பட்டேன். தேனடைய பார்த்தா தெரியும், நடுவுல பார்ட்டிஷன் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன சின்ன இடமா இருக்கு. இது என்ன பண்றதுன்னா, இந்த கிரண இந்த பூச்சிகள் என்ன பண்றது, கொண்டு போய் தன்னுடைய தேனை கொஞ்சம் கொஞ்சமா இங்க வைக்கிறது. அப்ப என்ன ஆகும், நல்ல பல்ஜா இருக்கும், குண்டா இருக்கும் அந்த தேனடை. இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, நான் பௌர்ணமி அன்னைக்கோ அமாவாசை அன்னைக்கோ போய் நெருப்பு அது போய் காமிப்பான். நெருப்பு காமிச்சா என்ன ஆகும், அத்தான் நான் தேனீக்கெல்லாம் ஓடி போயிடும். நெருப்பு காமிச்சா சும்மா இருக்குமா, அப்ப என்ன பண்ணுவான், அதை தட்டி கீழே எடுத்து அதை என்ன பண்ணா நல்லா புழிஞ்சான்னா, அதுல இருந்து எரிச்சம் பழம் புழிஞ்சா போல புழிஞ்சான்னா அது நிறைய தேன் வரும். சரியான தேன் உடம்புக்கு அவ்வளவு நல்லது. ஏன் தெரியுமோனா, பழமாக எது ஆகிறதோ அதுக்கு முன்னில அது புஷ்பம். புஷ்பமானது மலர்ந்த பிறகு அப்பொழுது மலர்ந்ததான புஷ்பம், அதுல இருக்கக்கூடியதான மகரந்தமானது தேனாக ஆக்கப்படுகிறது. ஆகையால் என்ன என்ன ஆச்சு, இதுதான் பின்னால பழ ரசமாக போறது. நன்னா பழுத்த பிறகு அது என்ன ரசமா எடுத்த ஃப்ரூட் ஜூஸா நீங்க எப்படி சாப்பிடலோ அதே மாதிரி சுகர் சேர்றதுக்கு முன்னாலேயே சுகர் இருக்கிறவாளும் தேனை சாப்பிடலாம் அப்படிங்கறது ஆயுர்வேதம். தேனுக்கு தோஷம் இல்லைங்க, நல்ல தேனா இருந்தா. ஆனா இப்ப மார்க்கெட்ல கிடைக்கிற தேன் எல்லாம் என்ன வெள்ளப்பாக சக்கரை வெள்ளப்பாக அது சாப்பிட்டா சுகர் ஏறிச்சுன்னா காசுகள் சொன்னாலும் என் மேல பாயப்படாது. அதுவும் சொல்லுங்க விவகாரம் முழுக்க இந்த தேனு பார்த்தாப்பிடையானால் ஒரு தோஷமும் வராதுன்னு ஆயுர்வேதம் சொல்றது இருக்கட்டும். இந்த இடத்துல இந்த சூரியன் இருக்கார் பார்த்தல, இந்த சூரியன் ஒரு காலத்துல எப்படி இருக்கார், இப்படி சிவந்த கலரா இருக்கார். தத்ருத்ரா உபஜீவந்தி, இங்க வந்து வசுக்கள் அஷ்ட வசுக்கள் இதை உபஜீவனம் பண்ற. இந்த சூரியனானமும் சிவப்பு கலரோட இருக்கார். எங்க அந்த சூரியனுடைய அந்த கிழக்கு திக்குல இருக்கிற பாகம் இப்படி, சூரியனுடைய பாகத்துல கிழக்கு திக்குல இருக்கக்கூடியதான பாகம் இது. இது என்ன பண்றதா, அந்த வண்டுக்கள் அது என்ன பண்றது, ருக்வேத ஏவ புஷ்பம், ருக்வேதத்தில் இருக்கக்கூடியதான கர்மாக்கள் எல்லாம் அக்னிஹோத்திரத்திலிருந்து ஆரம்பிச்ச அத்தனை கர்மாக்களும் அதான் புஷ்பம். அங்க இருக்கக்கூடியதான தேனை இந்த தேனீக்கள் கொண்டு வந்து சூரியனுடைய கிழக்கு பகுதியில சிவப்பா இருக்கக்கூடியதான பகுதியில சேர்த்து வைக்கிறதா. ருக்வேதோக்தமான கர்மாக்களை பண்றவாளுக்கு அவளுடைய கர்மாக்கள்லாம் எங்க இருக்குன்னு இந்த சிவப்பா இருக்கக்கூடியதான சூரியனுடைய கிழக்கு பாகத்துல அத்தியந்த சிவப்பாக இருக்கக்கூடியதான பகுதியில ருக்வேதோபாசனங்கள் ருக்வேத கர்மாக்கள் இதனுடைய பலம். கர்மா இல்ல, கர்மாவுக்கு என்ன பலமோ அந்த பலம். தங்க சீட்டு கட்டினீங்கன்னா இன்னைக்கே கொடுக்க மாட்டான், ஒரு வருஷம் ஆன பிறகு வேலை ஏறின பிறகு உங்களுக்கு தங்கத்தை கொடுக்கறான். பகவான் என்ன பண்றது தெரியுமா, இன்னைக்கு நீங்க எவ்வளவு கர்மா பண்ணல அந்த கர்மாவை பலமா ஆக்கி அங்க வச்சிருக்க. சூரிய மண்டலத்துல என்ன இருக்க, எல்லோருடைய கர்ம பலன் இருக்கு. ஆகையால் இது என்னடா சேஃப்டி டிபாசிட் லாக்கர், சேஃப்டி டிபாசிட் லாக்கரா அங்க இருக்கு, எல்லா கர்மா பலமும் அங்க இருக்கு. அதே போல அடுத்தது எதிர் வேத கர்மா, இதுல என்ன இருக்குன்னு, இதுல சூரியனுடைய இப்பொழுது நாம பார்க்கக்கூடியதான சூரிய மண்டலத்தினுடைய அது வந்து தெற்கு திக்குல இருக்கு. முன்னால கிழக்குன்னு சொன்னேன், அடுத்தது தெற்கு திக்குல. இங்க எப்படி இருக்கு, சூரியனானவன் பிரைட்டா வெளுப்பு இல்ல, கொஞ்சம் பாதி ஹாஃப் வைட்டங்கிற பார்த்தால அந்த கலர்ல இருக்கான். இங்க இந்த இடத்துல கீழே சொன்னதெல்லாம் அதே மாதிரி தான். ஆனா என்ன, எதிர் வேதோக்தமான கர்மாக்கள் எதிர்வேதல அக்னிஹோத்திரத்திலிருந்து ஆரம்பிச்சு சோமயாகம் அப்தவரியாகம் சப்த சம்ஸ்தைகள் அத்தனையும் இருக்கக்கூடியதான எத்தனை கர்மாக்கள் இருக்கோ அத்தனை கர்மாக்களும் எதிர்வேதத்துல உண்டா இருக்கு. பிராமணத்துல அத்தனை கர்மாக்களுடைய பலத்தையும் எதிர்வேந்த புஷ்பங்கள் கிரணங்கள் எடுத்துன்னு வந்து இந்த சூரிய மண்டலத்தினுடைய தெற்கு திக்குல தெற்கு பாகத்துல பாதி வெளுப்பா இருக்கக்கூடியதான பாகத்துல இங்க வச்சிருக்கு. அடுத்தது அடுத்ததாக சூரியனுடைய மேற்கு திக்குல இங்க எப்படி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் கருப்பா இருக்கு, டார்க்கு பிளாக் இல்ல. இந்த இடத்துல சாமவேதத்தினால சொல்லி இருக்கக்கூடியதான எல்லா விதமான கர்மாக்களுடைய பலமும் இந்த இடத்துல வச்சு சேர்ந்திருக்கு. அதேதான் நீதி எல்லாம் சொன்ன சூரியன் இதெல்லாம் விவகாரப்படிதான். சாமவேதோக்தமான கர்மாக்கள் எல்லாமே அத பண்ணினதான பலன்கள் எல்லாம் சூரியன் இடத்துல மேற்கு பாகத்துல இது மாதிரி ஒரு கலருக்கூடியதான பகுதியில இவைகள் சேர்த்து வச்சிருக்கு. அது அடுத்தது அதர்வ வேதோக்தமான கர்மாக்கள் இது எப்படி இருக்கு, இந்த கலர்ல எப்படி இருக்கு, இந்த பிரவுன் கலர்ல இருக்கு அல்லது கொஞ்சம் டார்க் பிளாக்கும் ஒயிட்டும் சேர்ந்ததான ஒரு கலர். அப்படி இந்த கலர்ல இருக்கக்கூடியதான பாகம் இது எங்க இருக்கு, முன்னால சொன்னால் இது வடக்கு பாகத்துல இருக்கு. இது அதர்வ வேதத்துல பண்ணினதான கர்மாக்கள் சாந்திக பௌஷ்டிகமான கர்மாக்கள் என்னென்ன இருக்கோ அத்தனை கர்மாக்கள்னால பண்ணினதான பலங்கள்லாம் சூரியனுடைய இந்த பாகத்துல உத்தர பாகத்துல இருக்கு. இப்படி சூரியனுக்குள்ள நாலு பாகம் சொன்னேன்னா நாலு பாகத்திலயும் நாலு கர்மாக்கள், ருக்வேதோக்தமான கர்மாக்கள், எதிர்வேதோக்தமான கர்மா, சாமவேதோக்தமான கர்மா, அதர்வு. அப்படின்னா ஒரு யாகம் பண்ணுனா நாலு வேதங்கள் வேணுமே அப்படிங்கிற ஹௌத்திருக்கமான கர்மாக்களுடைய பலம் எல்லாம் இங்க அப்படி தனித்தனியா சந்தேகமே வரப்படாது நாளைக்கு. அதுக்கு மேல சூரியனுடைய உத்தர மேல இருக்கக்கூடியதான பாகம் இருக்கு பார்த்தா, அந்த பாகத்துல எப்படி இருக்கு, சத்யதா ஜால கனிவா, சூரியனுக்குள்ள நம்ம உருச்சி பார்த்தீங்களையானால் அந்த உள்ள அப்படியே ஏதோ நகர்ந்து போறா போல அசைஞ்சுட்டு இருக்கா போல இருக்கு. இந்த கர்மாக்கள் தாந்திரிகமான கர்மாக்கள், பௌராணிகமான கர்மாக்கள். சில கர்மாக்கள் வேதத்துல விஹிதமா இல்லாத போனாலும் தந்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. புராணத்துல வாமனாவதாரம் வரும்பொழுது கசிப பிரஜாபதியாரவர் அவருடைய ஆசக்காரிக்கு என்ன பண்ணினா, பயோவிரதத்தை உபதேசம் பண்ணினாராம். அந்த பயோவிரதத்தை பண்ணித்தான் அதுக்கப்புறம் பகவான் வாமனர் பிறந்த அப்படின்னு விசேஷமாக சொல்லப்படுறது. அது போல கர்மாக்கள் எது வேதத்துல இல்லையோ, தந்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கோ, புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கோ, ஸ்ரீமத் பாகவதத்தை எடுத்து பார்த்தீங்களையானால் பல மந்திரங்கள் அதுல சொல்லியிருக்கு. விசேஷமாக புரஞ்சனோபாக்கியானங்கள்லாம் சொல்லுவோம், மந்திரங்களே அப்படியே சொல்லிவிட்டார். அஞ்சாவது ஸ்கந்தம் அதெல்லாம் படிக்கவே மாட்டா, ரொம்ப பேர் சொல்ல மாட்டா விவகாரம் முழுக்க. ஏன்டா ரொம்ப கஷ்டமான பகுதி வியாக்கரணம் வாசித்தவாளுக்கு எங்க பரீட்சைன்னு, ஸ்ரீமத் பாகவதத்துல பரீட்சை. அது எடுத்து ஒரு நாலு ஸ்லோகத்துக்கு அர்த்தம், இது இரேசேங்கிறான், இரீசாங்கிறான். சாதாரணமாக யாரும் இரிசான்னு பேர் வச்சுக்க மாட்டார். இரீசான என்ன அர்த்தம், இரின்னு சரஸ்வதி, அவருடைய ஆசைக்காரர் பிரம்மா, இரீசேன்னு சொல்றாரு பிரயோகம், விசேஷமான பிரயோகம். ஏன் சொல்ல வந்து என்ன, அப்படி சில கர்மாக்கள் அங்கேயும் இருக்கு. அந்த கர்மாக்கள் பண்ணினவாளுடைய பலம் எல்லாம் புண்ணியங்கள்லாம் எங்க இருக்கு சார், சூரிய மண்டலத்துக்குள்ள மேல் பகுதியிலே இருக்கு. இப்படி சூரியனுக்கு அஞ்சு அஞ்சு முகங்கள், அஞ்சு விதமாக சொல்லிருக்கு. இதேதான் ஹிருதயத்துக்குள்ள நாலு துவாரபாலாக்கள், மேல ஒரு துவாரபாலக்கள், துவாரபால கவித்யான்னு சொல்லிருக்கு. அது இண்டிவிஜுவல். இப்படி இது சொன்னமா, இப்படிப்பட்டதான சூரியன் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடியதான பகத்துல வசு ருத்ர ஆதித்யாதகள்லாம் அவள்லாம் கணங்கள்லாம் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்க. இப்படி இருக்க இப்ப என்ன சொன்ன, இந்த சூரியனானவன் இப்ப சூரியனுக்குள்ள என்ன இருக்கு, உலகத்துல எத்தனை மனுஷால் என்னென்ன கர்மாக்களை பண்ணினாலோ அத்தனை கர்மாக்களும் சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கு. அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடியதான கர்மாக்கள் எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால எல்லோரும் சூரியன் நமஸ்காரம் பண்றான். காசு இங்க இருந்தா நமஸ்காரம், சாதாரண இங்க இந்தூர்ல செலவாற இந்த காசுக்கே இப்படி என்ன ஆகுமோ என்ன தெரியல, என்னைக்கு என்ன ஆகும் தெரியாது. ரெப்போ ரேட் ஒரு நாள் ஏத்தரான் கட் பண்றான், 50 பாயிண்ட்ஸ் டவுன் டுவெண்டி 5 பாயிண்ட்ஸ் ஜாஸ்திங்கிறான். கவர்மெண்ட் குறைங்கிறது, ரிசர்வ் பேங்க் குறைக்க மாட்டேங்கிறது, சண்டை போடுறது, விவகாரம் முழுக்க டெய்லி பேப்பர்ல படிச்சுட்டு இருக்கோம். விவகாரம் என்ன, ரொம்ப பேருக்கு அதுக்கு அர்த்தமே புரியாது. இது குறைச்சா என்ன ஜாஸ்தி என்ன என்ன, என் வண்டி குறையறதுங்கிறான். விவகாரம் முழுக்க புரியல, புரியலன்னு நீங்க கஷ்டம் பண்ணும். எது புரியுது, புரிஞ்சுக்க வேண்டியது புரிஞ்சா போறோம், இதெல்லாம் புரிய வேண்டாம், கவலை வேண்டாம். ஏன் சொல்ல வந்து என்ன, இது மாதிரி விவகாரங்கள் நம்ம ஏதோ பார்த்துட்டு இருக்கோமே, இப்படி இருக்கட்டும். இந்த சூரியன் இப்படிப்பட்டதான ஒரு சூரியன் இருக்காரு, இவர் எத்தனை உலகத்துல எத்தனை பிராணிகள் இருக்காளோ அத்தனை பிராணிகள் பண்ணினதான அத்தனை கர்மாக்களும் ஸ்டோர் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு நாய் இருக்கு, ஒரு பன்னி இருக்கு, அது போன ஜன்னா அது மனுஷனா இருந்திருக்கிறான். அப்ப பண்ணின கர்மாக்கள் அந்த புண்ணியங்கள்ல எங்க இருக்கு, அங்கேதான் இருக்கு, ஞாபகம் வச்சிருக்கோம். அதனால நீங்க பட்டின புண்ணியம் மட்டும் இல்ல, ஏன்னா அது மறுபடியும் மனுஷ ஜென்மாவை எடுக்கலாமே, அப்ப அதனுடைய கர்மாபலம் வேடுமோ, அது எங்க இருக்கு, சேஃப்டியா இருக்கு. அதனால்தான் அந்த சூரியனுக்கு என்ன வச்சு கர்ம சாட்சி ஜகத்யக்ஷா அப்படின்னு சொல்றோம். இந்த சூரியனானவன் நேரு மண்டலத்தை சுத்திட்டு இருக்க. அடுத்தது கொடுக்கும் இத பாருங்க, இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் வரணும். சுமேரு மத்திய சுங்கஸ்தா ஸ்ரீமன்னகர நாயிகான்னு சொன்னே, அது அந்த இடத்துல இருக்கிறது மேரு. இதோ இங்க இருக்கு பாருங்க, இது மேரு. இந்த மேருங்கிற ஒரு பாகம் இருக்க, இது வந்து எல்லா ஊருக்கும், இது இது வந்து நம்ம பூமி, இது வந்து இந்திரனுடைய இடம், இது தேவலோகம், இது வந்து யமலோகம், இது வந்து வருண லோகம், இது வந்து சோமலோகம். இப்படி எல்லா லோகங்களும் இருக்கு. இங்க நடுவுல இலாபுரத்தம்னு ஒரு லோகம் இருக்கு. ஆனா எல்லா லோகங்களுக்கும் கிழக்கு பக்கத்தில் வடக்கே போனால் இந்த வடக்குல இருக்கக்கூடியதெல்லாம் மேரு பர்வதம். மேருத்தர தஸ்திதா சர்வேஷாம் லோகானாம், எல்லா லோகங்களுக்கும் மேரு உத்தரத்துலதான் இருக்கு. இப்ப பாருங்க, பூலோகம் இருக்கு, பூலோகத்துக்கு உத்தரமா இருக்கு, இந்திரலோகத்துக்கும் உத்தரமா இருக்கு, யமலோகத்துக்கும் உத்தரத்துல இருக்கு, அதே போல வருண லோகத்திற்கும் உத்தரத்துல இருக்கு, இலாவிரதம்ங்கிறது எங்க இருக்கு? இந்த இலாவிரதத்துக்கு ஒருத்தர் தான். சோ எல்லா லோகங்களுக்கும் வடக்கல இருக்கக்கூடியது மேரு, அதான் மேரு பர்வதம்ங்கிறது வடக்கல இருக்கு. சூரிய பகவான் எங்க பண்றாரு? இங்கிருந்து இப்படி சுத்திட்டே வர முழுக்க மேருவை சுத்திட்டு இருக்கார். அவர் எங்க சொல்றார்? மேருவை சுத்திட்டு இருக்கார். மேருக்கு பக்கத்துல இவைகள்லாம் சேர்த்து சுத்துற. சோ மேரு பர்வதத்தை சூரியன் சுத்தறதுனால தான் இந்த பூமியும் சுத்திட்டு இருக்காரு. பூமி இருக்க இந்த பூமியும் சுத்திட்டு இருக்காரு. நாம என்ன பண்றோம்? சூரியனை பூமி சுத்தறதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா சூரியனை பூமிய கான்ஸ்டன்ட் ஆகிறது சூரியன் சுத்தறாருன்னு சொல்றோம். இப்ப இந்த சூரியனை சுத்தம் நம்ம பூமியை கான்ஸ்டன்ட் ஆக்கினதுனால சாதாரணமா சூரியன் இது பூமி பிரதட்சிணமா சுத்தினாலும் சூரியன் இப்படி அப்பிரதட்சிணமா சுத்திட்டு இருக்கார். சூரியன் எங்க சொன்னார்? அப்பிரதட்சிணமா சுத்திருக்கார். அவர் வந்து இந்த சூரிய பகவான் இப்ப இந்த பக்கத்துல இருந்துட்டு இருக்கார். இந்த இடத்துல இங்கிருந்து இப்படி போய் இப்படி சுத்திட்டு வருவார். ஒரு 3 மாசத்துக்கு இங்கிருந்து ஆரம்பிச்சு கிழக்கா கிழக்க உதிச்சு அஸ்தமிச்சு உதிச்சு அஸ்தமிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இப்படி வர. சோ இப்படி உத்தரமா இவர் வரதுனால இங்க ஆரம்பிச்சு ரதசப்தமி இன்னைக்கு இங்க ஆரம்பிக்கிற. ஆக்சுவலா அதுக்கு முன்னாலேயே 14ஆம் தேதி வரும் பொழுது, தமிழ் மாசம் 14ஆம் தேதி வரும் பொழுது, தை மாசம் பிறந்த காலத்திலேயே அவர் உத்தரதிக்கா வராருன்னு சொன்னேன். ஆனா இங்க ஸ்டேஷனரியா இருக்கார் ரஷ்யாம. ரசப்தமி இன்னைக்குல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு டிகிரியா வர இங்க இருந்து ஆரம்பிச்சு தை மாசி பங்குனி இங்க வந்துடுற. அதுக்கப்புறம் சித்திரி வையாசி ஆணி வரைக்கும் அதுல இருந்து ஆரம்பிச்சு தட்சிணாயனம்னு பேரு. சவுத் ஆகுது இருக்க. இப்படி ஒரு பாகம் உத்தரமாகவும் ஒரு பாகம் தட்சிணமா இருக்கிறதுனால உத்தராயணம் தட்சிணாயனம் சொல்லிட்டு இருக்கோம். 6 மாசம் உத்தராயணம், 6 மாசம் இருக்கலாம். இப்ப இந்த சூரியனானவன் எங்க சுத்தின் இருக்கார்? இந்த மேரு பர்வதத்தோட முழுக்க இதெல்லாம் சுத்தின் இருக்கார். ஞாபகம் இது சுத்துறார. சுத்தும் பொழுது எங்க சுத்தினாலும் அவர் எங்க சார் வராந்தார்? இங்க உதிச்சு இங்க அஸ்தமிக்கிறார். இது அங்கேயும் ஒரு சூரியன் இருக்கார் போட்டுல. இங்க உதிச்சு இங்க அஸ்தமிக்கிறார். இப்ப நம்ம பூமண்டலத்தை எடுத்துப்போம். நம்ம எங்க இருக்கோம்? இங்க இருக்கோம். இந்த பூமண்டலத்தை எடுத்துட்டோம்னா சூரியன் எங்க இருக்கார்? இங்க இருக்கார். இங்க அஸ்தமிக்கிறார். இது கிழக்கு, மேல கிழக்கு, கீழே இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க பார்த்தாலும் இது வடக்கு இது தெற்கு. சாதாரணமா இப்ப இந்த சூரிய பகவான் இங்க இருக்க பார்த்தீங்களா? இந்த சூரிய பகவான் ஆனவன் வேண்டாம் வேண்டாம் வராது. இந்த சூரிய பகவான் இங்க இருக்காரா? இதுதான் பூமி. இந்த பூமியில நீங்க இருக்க, நீங்க இருக்கல, இந்த பூமியில நீங்க இருக்கும்போது சூரியன் எங்க உதிக்கிறார்? இங்க உதிக்கிறார், இங்க அஸ்தமிக்கிறார். இல்லையா? இங்க உதிச்சு இங்க அஸ்தமிக்கிறார். சோ நமக்கு கிழக்கல உதிச்சு தூர்ப்பு இதுல கிழக்கல உதிச்சு இங்க மேற்கு அஸ்தமிக்கிறார். கரெக்டா? இது பூமியில இருக்கிற வாழ்க்கை விட இருக்கிறது. இப்ப என்னாச்சு? இந்த பூமியில இருக்கிற வாழ்க்கை எல்லோருக்கும் கிழக்கல உதிச்சு மேற்கல அஸ்தமிக்கிறாரோ இல்லையோ இது அப்படியே இருக்கட்டும். இந்த சூரியன் இவர் இங்க உதிக்கிற காலத்துல இந்த பூமியில இருக்கிற வாழ்ந்த பண்ணியதான கர்மாக்களை எல்லாம் சூரிய பகவானத்துல இருக்குன்னு இப்ப சொன்னேன். இந்த பூமியில இருக்கிறவா நீங்க யாராவது கர்மாக்கள்லாம் பண்ணி உபாசனங்கள்லாம் பண்ணி உயர்ந்ததான பலத்தை அனுபவிக்கும் காலத்தில் இங்கிருந்து ஆதித்ய மண்டலத்துக்கு போறேன். ஆதித்ய மண்டலத்துல அது வரைக்கும் காமனா ஒன்னும் பண்ணாத கர்மாக்கள் நீங்க அங்க போனதுலயே அந்த கர்ம பலங்களை உங்களுக்கு கொடுக்கறேன். அச்சுதாதி மார்க்கத்துல போகும்பொழுது உங்களுக்கு வரக்கூடியதான கர்ம பலங்கள்லாம் அங்க கொடுக்கறேன். எத்தனை நாள் சார் இருக்க போறேன்? எவ்வளவு நாள் உங்க கர்மாவுடைய பலம் இருக்கோ அத்தனை நாள் கர்மாக்கள். அது வரைக்கும் சூரியன் உங்களுக்கு எங்க உதிக்கிறார்? இந்த சூரியன் மேல கிழக்கல உதிச்சு மேற்குல அஸ்தமிக்கிறார். அதான் இங்க இருக்கிறார். இவரே கொஞ்ச நாள் ஆனப்புறம் யமலோகத்துக்கு போனான்னு விட்டுப்போம். இல்ல யமலோகத்துல இருக்கிற வாழ்க்கை இந்த யமலோகத்துல இருக்கவா இங்க இருக்காளோ இல்லையா? இவ எதை பார்த்துட்டு இருக்க சார்? பூமியை பார்த்துட்டு இருக்க. எல்லா லோகங்களும் பூமியை பார்த்துட்டு இருக்கு. முதல்ல கவனிக்கிறோம், லோகங்கள் எல்லாமே ஃபேசிங் எர்த் இருக்கா. சோ யமலோகத்துல இருக்கிறவா என்ன பண்ணிட்டு இருக்கா? பூமியை பார்த்துட்டு இருக்க. சோ பூமியை பார்த்துட்டு இருந்தா இவாளுக்கு ரைட் ஹேண்ட் எங்க இருக்க? இந்த பக்கம் இருக்கு. இது லெப்ட் ஹேண்ட் இந்த பக்கம் இருக்கு. சோ இவாளுக்கு இங்க இருக்கக்கூடியதான சூரியன் அது அவருக்கு வலது கை பக்கத்துல தானே இருக்கு. வலது கை பக்கத்துல இருந்தா தட்சிணமா இல்லையோ? தெற்கு. இவர் என்ன நினைக்கிறார்? இங்க இருக்கிற வாழ்க்கை இவர் தெற்குல உதிச்சு வடக்குல அர்த்தமிக்கிறார். விவகாரம் என்ன, நமக்கு சூரியன் உதிக்கிறது அவர் இங்க உதிச்சு இங்க அர்த்தமிச்சுட்டு இருக்கார். ஆனா இவர் என்ன நினைக்கிறார், இவர் இந்த பக்கம் திரும்பி நிக்கிறார். எல்லா யமலோகமும் பூமியை பார்த்துட்டு இருக்கு. பூமியை பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் உதிச்சு இந்த பக்கம் அஸ்தமித்தால் இவருக்கு வலது கை பக்கத்துல சூரியன் உதித்து இடது கை பக்கத்துல அஸ்தமிக்கிறார். வலது கை பக்கம் தட்சிணம், தெற்கு. தெற்குல சூரியன் உதிச்சு வரக்குல அஸ்தமிக்கிறார் சார்ங்கிற இவர் என்ன சொல்றது. விவகாரம் என்னன்னா சூரியன் மாறல, ஆக்சிஸ் மாத்திருச்சு. விவகாரம் கவனிக்கிறோம். இப்ப என்ன பண்றது, உபனிஷத்து இந்த லோகத்துல இருக்கிறவாளுக்கு பூமியில இருக்கிறவாளுக்கு கிழக்கல் முதிச்சு முதிச்சு மேற்கல் அஸ்தமித்தார். ஆனா இங்க இருக்கிறவாளுக்கு அதே சூரியன் தான். ஆனா இங்க இருக்கிறவா இவ இந்த பக்கம் திரும்பி இருக்க இந்த லோகம் முழுக்க பூமியை பார்த்துட்டு இருக்க. ஆகையால் என்ன ஆயிடுதுன்னா இங்க இருக்கிறவாளுக்கு அவ தட்சிணத்துல அஸ்தமிச்சு உதிச்சு உத்தரத்துல அஸ்தமிக்கிறார். அதே மாதிரியே இங்க இருக்கிறா இவர் இந்திர லோகத்துல அமராவதியில இந்த இடத்துல இருக்கும் பொழுது என்னாச்சுன்னா இவர் எதை பார்த்துட்டு இருக்கார், பூமியை பார்த்துட்டு இருக்கார். இவருக்கு என்ன ஆச்சுன்னா தனக்கு பின்னால உதிச்சு சூரியன் முன்னால அஸ்தமிக்கிறார் இல்லையா. முதுக்கு பின்னால உதிச்சு இங்க அஸ்தமிக்கிறார். இவர் என்ன நினைக்கிறாரா, இவர் அடாடா இது கிழக்குல உதிக்கையே மேற்குல உதிச்சு கிழக்குல அஸ்தமிக்கிறார. இவர் இந்த பக்கம் இருக்கார், இவருக்கு வந்து இந்த பக்கமானது இந்த உத்தரம் இந்த பக்கம் தட்சிணம். ஆனா இங்க என்னடா, இவர் பின்னால மேற்குல உதிச்சு கிழக்குல அஸ்தமிக்கிறார். இந்த லோகத்துல இருக்கக்கூடியதான விவகாரம் இவருக்கு இப்படி தோன்ற. அதே மாதிரி இந்த சூரியனானவன் இங்க இருக்காரு வச்சுக்கோ. இவர் என்ன பண்ணிட்டார் சுவாமி, இவர் இந்த பக்கம் பூமியை இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு உத்தரத்துல உதிச்சு தட்சிணத்துல அஸ்தமிக்கிறார். இப்படி ஒரு சூரியன் அஸ்தமித்து உதித்து அஸ்தமித்தாலும் அந்தந்த இடத்துல இருக்கா போல அப்படி எப்படி ஏற்படுறது. இதுதான் விசேஷமாக சொல்லியிருக்க உபநிஷத்துல. அது எப்படி கிழக்குல வச்சிருக்கு, கிழக்குல வச்சு மேற்கு அஸ்தமிக்கிறதா நான் பார்த்திருக்கோம். வடக்குல உதித்து மேற்குல அஸ்தமிக்கிறதோ கிழக்குல இதெல்லாம் வரவே வராதே, முடியவே முடியாதேன்னா இதுதான் ரகசியம். இது உபனிஷத்துல இத சொன்னத இந்த ஆன்சர் சொன்னது இதெல்லாம் இப்படிதான் சொல்லிருக்கு உபனிஷத்துல. ஆனா இந்த சமாதானம் சொன்னதுக்கு யாரு தெரிஞ்சான சம்பந்தர் அவருடைய பாட்டில் பாடியிருக்க. ஆனா இந்த விவகாரங்கள் இந்த பாட்டை கடக்கல இப்ப ஆச்சாரியால் சொல்லியிருக்க. ஆச்சாரியர்கள் ஆனந்தகிரி வரைக்கும் வந்திருக்கு. ஆனந்தகிரி வியாக்கியானத்துல இவ்வளவு விசேஷமா இருக்கு, இவ்வளவும் சொல்லியிருக்க. இப்படி இந்த சூரியனானவன் இவருடைய கதியானது அந்தந்த லோகத்துல இருக்கும். அதப்புறம் இலாவிரதம்னு இந்த இடத்துல இருக்கு. இது எந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த இலாவிரதத்துக்கு மேல 100 யோஜனங்கள் அப்படின்னு 200 மைலுக்கு மலை இருக்கும். அதனால இங்க இருக்கிறவளுக்கு என்னடா, சூரியன் வந்து உச்சிக்கு வர பரியந்தம் கண்ணுக்கே தெரியாது, இருட்டா தான் இருக்கும். மத்தியானம் 12 மணிக்கு தான் சூரியன் உதிப்பார். எங்க உதிக்கிறார், அவளுக்கு உதிக்கிற காலத்துல மேலதான் தெரியும். உதிக்கிறதெல்லாம் தெரியாது, நல்லா சூரியன் ஒரே செகண்ட்ல இருட்டு இருக்கும். இருட்டு போதுன்னா டக்குன்னு முடிச்சு வந்துடும். அந்த முழுச்சு வந்தாச்சுன்னா அதனால இவர் தான் மேல உதிக்கிறார் கீழே அஸ்தமிக்கிறார் அப்படிங்கிறா இலாவிரதத்துல இருக்கிறவா. சார் இது வரைக்கும் சூரியனானவன் ஒரே இடத்துல உதிச்சு ஒரே இடத்துல அஸ்தமிச்சாலும் அந்தந்த ஊர்ல இருக்கிறவா எப்படி அத நினைக்கிறா, கிழக்கில உதிச்சு மேற்குல அஸ்தமிக்கிறதுங்கிறது பூலோகத்துல இருக்கிறவாளுக்கு, இங்க இருக்கிறவாளுக்கு தெற்குல உதிச்சு வடக்குல அஸ்தமிக்கிறார், இங்க இருக்கிறவாளுக்கு மேற்களை உதித்து கிழக்குல அஸ்தமிக்கிறார், இங்க இருக்கிறவாளுக்கு ஒரு உத்தரத்துல உதித்து தட்சிணத்துல அஸ்தமிக்கிறார். அதே மாதிரியே இலாவிரதத்துல இருக்கிறவாளுக்கு இவாளுக்கு மலை இருக்கிறதுனால மலை இருக்கிற பரியந்தம் அவளால பார்க்க முடியாததுனால மத்தியானம் 12 மணிக்கு ஒரே ஒரு செகண்ட்ல காணப்படுவார், டக்குனு இறங்கி விடுவார். இப்ப நார்வே எல்லாம் போனா 3 மாசத்துக்கு வெளிச்சமே இருக்காதாம், ஒரே இருட்டா தான் இருக்கும். 3 மாசத்துக்கு தூங்கிட்டே இருக்கலாம். நம்ம ஊர்லயே தூங்குற பெங்களூர்ல போனா 9 மணி வரைக்கும் எழுந்துக்க மாட்டேங்கிறான் சார். யோகா சீதளமான பிரதேசம் இருக்கட்டும், அங்க தூங்குறான்னு விசேஷமே இல்லை. என்ன அப்படி இது வரைக்கும் இதை வெவ்வேறு திக்குல இருக்கிறவா எப்படி உதிக்கிறான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன அம்சம் ஒண்ணு இருக்க, பகவான் சூரியன் இங்க இருக்காருன்னு வச்சுக்கோ. இங்க இருக்காருன்னு வச்சுங்கன்னா இவர் மத்தியானம் 12 மணிக்கு இங்க இருக்கார், அப்ப இது 9 மணி இந்த இடத்துல. ஏன்னா இங்க இருக்கிறது காலமே 6 மணி. காலமே 6 மணிக்கு இங்க இங்க வெளிச்சம் ஆரம்பிக்கிறது, இதாவது அஸ்தமிக்கிறது. இது இங்க இருக்கப்போ காலமே 6 மணி ஆகும், இங்க 9 மணி, இங்க 12 மணி, இங்க வந்து மத்தியானம் 3 மணி, இங்க 6 மணி. சோ சூரியன் இங்க இருக்கும் பொழுது இந்த கோணத்துல அஸ்தமிக்கிறார், இந்த கோணத்துல உதிக்கிறார். அதனால திரிகோண அந்தர தீபிகா, திரிகோண 3 கோணங்கள், இந்த 3 கோணங்களுக்கு நடுவுல ஒளிச்சுண்டு இருக்கார். எங்க அம்பாளுங்க இந்த சூரிய மண்டலத்துக்குள்ளதானே இருக்கா? சோ திரிகோண அந்தர 1, 2, 3, இந்த 3 கோணங்களுக்கு நடுவுல அம்பாள் ஒளிச்சு கொண்டு இருக்கா, தீபமாக இருக்கிறார். இப்படி ஒரு அர்த்தம் அடிக்கும். அதே போல சூரியன் இங்கே இருப்பாரையானால் இங்கே அஸ்தமனம், இங்கே சாயங்காலம் 3 மணி, இங்க இருந்தா மத்தியானம் 12 மணி, இந்த இடத்துல காலமே 9 மணி. இங்க இருந்தா இப்பதான் உதிக்க போறார் சூரியன், இங்க இருக்கார் இப்பதான் உதிச்சுட்டு இருக்காரு, பகல் 6 மணி. சோ இங்க இருந்தாரையானால் இந்த கோணமும் இந்த கோணமும் இந்த கோணமும் ஒளிக்கிறார். இது ஒரு அர்த்தம் பண்ணிருக்கார். திரிகோண அந்தர தீபிகா, 3 கோணங்கள், இந்த நடுவுல இருக்கக்கூடியதான ஈசானவாய் ஆகிய கோணங்களை கூட பிரகாசிக்கிறார். சொன்னோம் 12 மணினா இங்க மத்தியானம் 3 மணி, இது 3 மணி, இங்க ராத்திரி 12 மணி, இது அதுக்கப்புறம் சாயங்காலம் 6 மணி. இங்க அதே மாதிரி இங்க காலமே 9 மணி, இங்க 6 மணி. இது 3 கோணங்களையும் நடுவில் இருக்கிற கோணங்களையும் பிரகாசிக்கிறார். அப்படின்னு விசேஷமாக இந்த திரிகோணாந்தர தீபிகாங்கிறதுக்கு 2 அர்த்தம் பண்ணிருக்கார் பாஸ்கர் ராயர். இப்படி நம்ம புரிஞ்சுட்டா தான் உபநிஷத்தில் இருக்கிற அம்சங்கள் புரிஞ்சுக்க முடியும். சூரியன் உத்தரத்துல அஸ்தமிக்கிறார், தட்சிணத்துல உதிக்கிறார், இல்ல வடக்குல அஸ்தமிச்சு வடக்குல உதிச்சு தெற்குல அஸ்தமிக்கிறார் சொன்னா பார்க்க முடியுமா? இப்ப நீங்க ஆக்சுவலா பாக்கலாம். இங்க ஆக்சுவலா பார்த்தா இவர் இந்த பக்கம் திரும்பி நிக்கிறார், இவருக்கு வந்து வலது கை இந்த பக்கம் இருக்கு, வலது கை இந்த பக்கம் இருக்குமே அது தட்சிணம் தெற்கு இவருக்கு, அதே இந்த பக்கம் இடது கை இருக்கு இது வடக்கு. அதனால வியாபாரம் தெற்குல உதிச்சு வடக்குல அஸ்தமிக்கிறான்னு இவர் நினைக்கிறார். எப்படி விசேஷமாக சாந்தோக்கியோபனிஷத்துல 3வது அத்தியாயத்துல 10வது கண்டத்துல இத பத்தி விசேஷமா சொல்லியிருக்கார். இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம், இதை நம்ம லலிதா சாஸ்திரம் வாசிச்சுட்டா தான் இதை புரிய முடியுங்கிறதுக்காக இவர் பாஸ்கர் ராயர் விசேஷமாக ஆச்சாரியால் சொல்லியிருக்கார். அதுலயும் ஆச்சாரியால் சொன்னதுதான் அந்த திரவிட சிஷ்யனுடைய ஆச்சாரியர் ஆச்சாரியா அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த வெறுமன உபரிஷத்தை படிச்சா அது இவ்வளவு அழகா புரியாது. அதனாலதான் இது திரிகோணாந்தர தீபிகாங்கிற நாமாவளியும் மதுமதிங்கிற விஜயமாவளியும் இருக்கிறத எடுத்து விசேஷமா பார்ப்போம். இதுக்கு மேல் பாகமானது அடுத்த பாகம் அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரகாங்கிற நாமாவை அடுத்த வாரம் பார்ப்போம்.